நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். 1935 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தான் ரிசர்வ் வங்கியானது முதல் முதல்ல தொடங்கப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாடி, அதாவது 1949ஆம் ஆண்டுல தான் இந்த வங்கியானது நாட்டுடைமையாக்கப்பட்டது. இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை ராணியர் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியின் முதுகலை பொருளியல் ஆசிரியர் மற்றும் உதவி தலைமை ஆசிரியருமான திரு ராஜநாராயணன் அவர்கள் இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றமும் சேவைகளும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 1 இந்திய ரிசர்வ் வங்கி அதனுடைய துவங்கிய ஒரு நாளை நம்ம நினைவு கூறக்கூடிய விதமா இந்த நாளை நம்ம கடைபிடிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சிறந்த நம்ம பொருளியல் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் சிறந்த பணியாற்றக்கூடிய நம்மளுடைய ஆசிரியர் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு இன்னைக்கு நம்ம நேர்காணல் செய்ய இருக்கிறோம். முதல்ல ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பல் நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று இந்திய ரிசர்வ் வங்கி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதலில் ரிசர்வ் வங்கிக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நான் ராஜநாராயணன், புதுக்கோட்டை ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பொருளியல் ஆசிரியராகவும் உதவி தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றுகிறேன். நான் வந்து ஒரு நல்லாசிரியர் விருது இந்த 2024 செப்டம்பரிலே பெற்றிருக்கிறேன். பொருளாதார பாடத்தில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக நிபுணத்துவம் பெற்ற வகையில் ஆசிரியராக நான் பணியாற்றுகிறேன். இதுவரைக்கும் 6 நூல்களை எழுதியிருக்கிறேன். அதில் வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நூல்கள் முதல் அடக்கம். உங்கள் இன்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்
ஐயா. இப்ப நம்ம RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் வரக்கூடிய அனைத்து 10 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய், 500 ரூபாய் அனைத்து நோட்டுகளையும் கீழே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை எல்லாருமே பார்த்திருப்போம். இப்ப இந்த ரிசர்வ் பேங்க் அப்படின்னா என்ன? இந்த வங்கி எங்கே எப்பொழுது துவங்கப்பட்டது? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
1935 ஏப்ரல் 1ஆம் தேதி தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்ல அழைக்கப்படுகிற பேங்க் துவங்குறாங்க. தமிழ்ல இந்திய ரிசர்வ் வங்கின்னு சொல்றோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மைய வங்கி இருக்கு. எல்லா நாடுகளுமே ஒரு மைய வங்கி வச்சிருக்காங்க. அந்த மைய வங்கியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பண அமைப்பை நிர்வகிக்கிறது, பணம் அச்சடிக்கிறது, அதை அழிக்கிறது, மக்களிடையே புழங்க விடுறது, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய வேலை தான் மைய வங்கி செய்யக்கூடிய வேலை. நம்ம நாட்டிலேயே ஒரு மைய வங்கி இருக்கு. அந்த வங்கிக்கு பேர் தான் இந்திய ரிசர்வ் வங்கின்னு சொல்றது. இது 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 1949 இது இந்திய அரசனுடைய சொந்த வங்கியாக மாறுகிறது. அதாவது இதை தேசியமயமாக்குறாங்க. இந்த வங்கியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். 1935 டாக்டர் அம்பேத்கர் வந்து 1923ஆம் ஆண்டு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்லூரிக்கு தன்னுடைய ரிசர்ச் கட்டுரையை, ஒரு PhD ஆய்வு கட்டுரையை வெளியிடுறார். என்ன அதனுடைய தலைப்புனா, இந்திய ரூபாயின் சிக்கல்கள். என்ன இந்திய ரூபாயின் சிக்கல்கள் அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்திய ரூபாய் வந்து மிகப்பெரிய ஒரு மோசமாக நிர்வகிக்கப்பட்டு வந்தது. இந்திய ரூபாய்க்கும் இங்கிலாந்துடைய ரூபாய்க்கும் இந்த பரிமாற்றத்தில் ஏற்படக்கூடிய அந்த தடுமாற்றங்கள் இந்திய ரூபாயை ரொம்ப மோசமான நிலையில வச்சிருந்தது. இந்த நூல் எழுதப்பட்ட பிறகு, இந்த ஆய்வு கட்டுரை வெளிவந்த பிறகு, இந்திய ரூபாயினுடைய சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அதனுடைய தொடக்கமாகத்தான் இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது. இதனுடைய தொடக்கப்பள்ளியாக இருப்பவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்
ஐயா. இப்ப நம்ம ஒவ்வொரு ரூபாய் நோட்டுகளையும் நம்ம சொன்னது போல கீழே தி RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பார்த்திருப்போம். இப்ப இந்திய ரிசர்வ் வங்கி, பொதுவா வங்கிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் இருக்கு, அதே போல வணிகம் சார்ந்த வங்கிகள் நிறைய இருக்குது. இந்திய ரிசர்வ் பேங்கின் கீழே தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் என்ன, தேசிய மயமாக்கல் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் வங்கிகள் என்பது, அரசு வங்கிகள் என்பது இல்லவே இல்லை, மிக குறைவாக தான் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1969ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு 14 வங்கிகளை அரசுடைமையாக மாற்றினார். பிரைவேட்டுக்கிட்ட இருந்த வங்கியை அரசாங்கமே முதல் போட்டு அரசு வங்கிகளாக மாற்றுறாங்க. அதற்கு பிறகு 1980 ஒரு 7 வங்கிகள் மாற்றப்படுகிறது. இப்படியாக தற்பொழுது 20-21 வங்கிகள் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளாக இருக்கு. இந்த வங்கிகளுக்கு எல்லாம் லைசன்ஸ் கொடுக்கிறது, அதனுடைய இயக்கத்தை கண்காணிக்கிறது, அதனுடைய செயல்பாடுகளை தீர்மானிக்கிறது, அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுறது எல்லாமே ரிசர்வ் வங்கி தான். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு வங்கிகளோட ஒரு நல்ல நடைமுறையை நம்ம கொண்டிருக்கோம்னா அதுக்கு காரணமா செயல்படுறது நம்ம கண்ணுக்கு தெரியாத வங்கி ரிசர்வ் வங்கி தான்.
ஐயா, இப்ப இந்த ரிசர்வ் வங்கி துவங்கி அதை நடைமுறைப்படுத்தி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம இந்திய அரசுக்கு உட்பட்டு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. இப்ப இந்திய ரிசர்வ் வங்கி ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கம் என்ன? எதனால அந்த இந்திய ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஆர்பிஐனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, நாட்டுடைய பொருளாதாரத்தை மிக சிறப்பாக நடத்தி செல்வது, அதற்கு உண்டான எல்லா வகையான வழிவகைகளையும் செயல்பாடுகளாக கொண்டிருப்பதுதான் நம்முடைய ஆர்பிஐ அப்படிங்கிறது. முதல் பணி முக்கியமான நோக்கமாக இருப்பது என்னன்னா, பணத்தை அச்சடிக்கிறது. பணத்தை பிரிண்ட் பண்ணி வெளியிடுறது நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் இல்லை. அது வெறுமனே தாள் கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த ஒரு 100 ரூபாய் மதிப்புடைய ஒரு பணத்தினுடைய உண்மையான உள் மதிப்பு என்ன அப்படின்னா வெறும் 5 ரூபாய் தான். ஆனா அதனுடைய வெளி மதிப்பு 100 ரூபாயா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து ரிசர்வ் வங்கி தான். நீங்க எல்லாரும் இப்போதே கையில இருக்கக்கூடிய உங்களுடைய நோட்டை எடுத்து பாருங்க, கீழே வந்து ஒரு வாசகம் இருக்கும். அதுல ஐ ப்ராமிஸ் டு பே தி பேரர் சம் ஆஃப் 10 ரூபீஸ் ஆர் 100 ரூபீஸ் வாசகம் எழுதப்பட்டு கீழே ஆர்பிஐ கவர்னர் கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் கையெழுத்து இடப்பட்ட அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் வெறும் 5 ரூபாய் தாள் என்பது 100 ரூபாய் மதிப்புடைய ஒரு பொருளாக மாறுகிறது. இது முதல் முக்கியமான ஒரு பணி, பணத்தை அச்சிட்டு வெளியிடுகின்ற பணி. அடுத்து வெளிநாட்டிலேருந்து நம்ம ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடுகளோடு வர்த்தகங்கள் செய்கிறோம். இதற்கு அந்நிய நாட்டு செலாவணிகளை பயன்படுத்துகிறோம். அமெரிக்காவுக்கு டாலரை பயன்படுத்துவோம், இங்கிலாந்துக்கு ஸ்டெர்லிங்கை பயன்படுத்துவோம். இவற்றுடைய மாற்று மதிப்புகளை ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்றுறதும் இறக்குறதும் அந்த மாதிரி வேலைகளை ஆர்பிஐ செய்கிறாங்க. முடிந்தவரை அது ஒரு நிலைத்த தன்மையுடைய விஷயமா இருக்கிறபடியாக பார்த்துக்கிறாங்க. பொருளுடைய விலைகள் ஏறாமல் இறங்காமல் பாத்துக்கிறாங்க. பணவீக்கம் தெரியும் நமக்கு. பணவீக்கம் என்பது பொருளுடைய விலைகளை அதிகரிக்கிறத குறிக்கும். பண வாட்டம் தெரியும், பொருளுடைய விலைகள் குறைகிறத குறிக்கும். பொருள்கள் விலை ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் ஏற்படக்கூடிய தாக்கங்களுக்கு பொறுத்து ரிசர்வ் பேங்க் முக்கியமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதுல அவர்கள் செய்யக்கூடிய பணி என்னன்னா, வட்டி வீதங்களை மாற்றம் செய்தல். அதற்கு ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு 2 பெஞ்ச்மார்க் பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு நமக்கு தெரியும், அடிக்கடி நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க, 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து ரிசர்வ் பேங்க் வந்து தன்னுடைய கவர்னர்ஸை கூட்டி ஒரு கொள்கை குறிப்பு வெளியிடுறாங்க. அத ரெப்போ ரேட் அப்படிங்கிறதுல வட்டி வீதத்தை தீர்மானிக்கக்கூடியது. இப்போதைக்கு வட்டி வீதம் தீர்மானம் என்பது 6.5% இருக்கிறது. ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னா, ரிசர்வ் பேங்க் தனக்கு கீழே இருக்கக்கூடிய நேஷனலைஸ் வங்கிகளுக்கு கடன் கொடுக்குறாங்க. பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கக்கூடிய டெபாசிட் அல்லாமல் ரிசர்வ் பேங்க் கொடுக்கக்கூடிய கடனையும் வாங்கி கொண்டுதான் இந்திய நேஷனல் வங்கிகள் செயல்படுகின்றன. அதற்கு அவங்கள விதிக்கக்கூடிய அடிப்படை வட்டி வீதம் பெஞ்ச் மார்க். இந்த பெஞ்ச் மார்க் எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னா, பணவீக்கம் பண வாட்டத்தை பொறுத்து நிர்ணயிக்கிறாங்க. இது மாதிரி பணத்தை அச்சிட்டு வெளியிடுறது, பொருளாதாரத்தை நிலைப்படுத்துறது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நாட்டின் செலாவணியை நிர்வகிக்கிறது, இந்த வேலைகள் எல்லாமே நம்ம ரிசர்வ் பேங்க் பணி செய்து வருது.
பொதுவா ஒரு வங்கி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வங்கிக்கு ஒரு மேலாளர் இருப்பாங்க, துணை மேலாளர் இருப்பாங்க, கீழே காசாளர், ஊழியர்கள், இதுதான் ஒரு வங்கியினுடைய அடிப்படை கட்டமைப்பு நம்ம பார்த்திருப்போம். பொதுவா இருக்கக்கூடிய வங்கி, அதை தாண்டி ஒரு ரிசர்வ் வங்கியினுடைய கட்டமைப்பு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, அதுல என்னென்ன பொறுப்புகள்ல ரிசர்வ் வங்கி பொறுப்பாளர்கள் சிறப்பாக அதை வழிநடத்திட்டு போறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இந்த அமைப்பு முறையை பாத்தீங்கன்னா, ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு திறம்பட நிர்வகிக்கக்கூடிய அமைப்பை தான் ரிசர்வ் பேங்க் கொண்டு இருக்கு. அதுல தலைமை பீடத்தில் இருக்கிறவர் யாருன்னு கேட்டா, கவர்னர். ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் தான் தலைமை பீடத்தில் இருக்கிறவர். தற்போதைக்கு பாத்தீங்கன்னா, சஞ்சய் மல்கோத்ரா அப்படிங்கிறவர் 26வது கவர்னரா நியமிக்கப்பட்டிருக்காரு. டிசம்பர்ல இருந்து 2021ல இருந்து பதவியை வகிக்கிறாரு. அவருக்கு கீழே பாத்தீங்கன்னா 4 துணை ஆளுநர்கள் இருக்காங்க. அவங்க 4 டைரக்டர்ஸும் ரிசர்வ் பேங்க்ல இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கட்டமைப்பு பணிகள் இருக்கு. பேங்கிங் செக்டார் ஒருத்தர் பார்க்கணும், பினான்ஸ் செக்டார் ஒருத்தர் பார்க்கணும், பணியாளர்கள் ஒரு துறை பாக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு துறையை பாக்குறாங்க. அதே போல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ரிசர்வ் பேங்குக்கு ஒரு பொறுப்பாளரை நியமிக்குது. இதுதான் இப்போதைக்கு ரிசர்வ் பேங்க்ல இருக்கக்கூடிய கட்டமைப்பு.
ஐயா, இப்ப பொதுவா ஒரு வங்கியினுடைய பணிகள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சேமிக்கிறது இதெல்லாம் நம்ம பாத்திருப்போம். இப்ப ரிசர்வ் வங்கி என்னென்ன பணிகளை வந்து செய்யுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இதுல முக்கியமான விஷயம் ஏற்கனவே சொன்னது போல, எல்லா வங்கிகளுக்கும் இந்தியாவில உலகம் அளவுல விட வங்கிகள் எப்படி செயல்படுதுன்னா, ஒண்ணு அரசுத்துறை வங்கிகள், ரெண்டாவது தனியார் துறை வங்கிகள், மூன்றாவது கூட்டுறவுத்துறை வங்கிகள், எல்லாமே வங்கிங்கிற கட்டமைப்பு கீழே தான் வருது. இந்த மூன்று வங்கிகளுக்கும் லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய பணியை செய்வது ஆர்பிஐ. லைசன்ஸ் கொடுத்துறதோட மட்டும் நிப்பாட்டுறது இல்லை, அந்த வங்கி எப்படி செயல்படுது, வட்டி வீதங்களை எப்படி செயல்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய முக்கியமான பணியை செய்கிறது. நீங்க எனக்கு கவனிச்சு பார்த்துருக்கலாம், விவசாயத்துறைக்கு வந்து குறைவான வட்டி வீதத்தை நிர்ணயிப்பாங்க, கல்வி கடனுக்கு குறைவான வட்டி வீதத்தை நிர்ணயிப்பாங்க, வணிக கடனுக்கு நிறைய வட்டி வீதத்தை நிர்ணயிப்பாங்க. இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய வேலையை செய்கிறது தான் ஆர்பிஐ. ஏன்னா வங்கிகள் வந்து சில தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுமக்களுடைய டெபாசிட்டை வாங்கி கொண்டு ஓடக்கூடிய தனியார் நிறுவனங்களை எல்லாம் நம்ம வங்கியெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அந்த தனியார் வங்கிகளை வந்து கடிவாளம் போட்டு நிறுத்துகிற மாதிரியாக பல்வேறு பணிகளை வந்து வங்கிகள் செய்து அதெல்லாம் விடுத்து இப்போ டிஜிட்டல் பரிமாற்றங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. ஒரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா லேக்ஸ் கணக்கான கோடி இப்போ வந்து டிஜிட்டல் பரிவர்த்தனை நடக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய தீங்குகளை பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் லெவலில் செயல்படக்கூடிய கும்பல்கள் மக்களுடைய பணத்தை கபலீகரம் செய்யக்கூடிய டிஜிட்டல் பரிவர்த்தனை மோசடிகள் ஈடுபட்டு கொண்டு இருக்கு. உண்மையிலேயே ரிசர்வ் பேங்க் வங்கி இந்த விஷயத்துல வந்து ரொம்பவும் முன்னெச்சரிக்கையாக மக்களை இருக்கிறதுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கு, வங்கிகளுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மக்கள் எப்படிலாம் ஏமாறுவாங்களோ அந்த வகையமையெல்லாம் கண்டுபிடித்து ஏமாறாமல் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கைட்லைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. குறிப்பா இந்த ஓடிபி ஸ்கீம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டெக்னிக்கல் மெஷர்மெண்ட், அது பெரிய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு யுக்திகளை உருவாக்குனது ஆர்பிஐ தான். அதனாலதான் மக்கள் வந்து பரிவர்த்தனைகளை வந்து ரொம்ப பாதுகாப்பா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு செஞ்ச முக்கியமான ஒரு காரியம் தான்.
ரிசர்வ் வங்கியால அங்கீகரிக்கப்பட்டு வழங்கப்படுகின்ற பணம் தான் புழக்கத்துல இருக்குது. அது 500 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, இந்த மாதிரி நிறைய நோட்டுகள் இருக்கு. இந்த ரிசர்வ் வங்கியால வெளியிடப்பட்ட பணத்தால் அதனுடைய சிறப்புகள் என்ன, இதனுடைய உண்மை தன்மைய கண்டுபிடிக்கிறதுக்கு வழிமுறைகள் ஏதாவது இருக்காங்க?
மதிப்புடைய போயிருக்கக்கூடிய பணத்தால் வந்து 100, 500 மட்டும்தான் இருக்கு. அவங்க வந்து ஒரு தனித்தன்மையோட அச்சிட்டு வெளியிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே சாதாரண விஷயம், அந்த வெயில நோக்கி இந்த 100 ரூபாய் நோட்டை 500 ரூபாய் நோட்டை மேல தூக்கி பாத்தீங்கன்னா நடு பகுதியில ஒரு கம்பி மாதிரி உள்ள வந்திருக்கும், நீங்க கவனிச்சு பாத்திருப்பீங்க. அந்த கம்பி வந்து போலி தாள்கள் வந்து அவங்களால செய்யவே முடியாது, அதை வந்து ரொம்ப கவனமா அதை பண்றாங்க. அதே போல மேல வந்து இந்த ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது தடித்த எழுத்துக்கள்னால கையை விரலை வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் மேலோக்கி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தனித்தன்மையோடு அவங்க செயல்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கிகள்லேயே வந்து இதற்கென்றே தனியாக மெஷின் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கொண்டு போய் அந்த மெஷின்லேயே நம்ம பார்த்துக்கலாம். வங்கிகள் வந்து காசாளர் வந்து காசை வாங்கி என்றப்பவே அவர் வந்து அந்த நோட்டுடைய தன்மையை கண்டுபிடிச்சிருவார். அப்படி ஏதாவது மோசமான நோட்டுகள் இருந்தால் இம்மிடியட்டாக அதை எடுத்து கிழிச்சு போட்டுருவாங்க. அதனால பொதுமக்களும் கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணும். ஏன்னா நம்முடைய பணம் வந்து நம்ம தவறான வகையில் அந்த பணத்தை போலியான நோட்டை வாங்கிட்டோம்னா அது நஷ்டம் நமக்கு தான். ரிசர்வ் வங்கி இதற்காகவே தனித்தனியாக நிறைய விளம்பரங்கள்லாம் வெளியிடுறாங்க, போலி பணத்தாள்களை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பொதுமக்களுக்கான விழிப்புணர்வையும் ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க விளம்பரத்தின் மூலமா.
ஐயா, இப்போ அதே போல அரசு அனுமதியோட நிறைய இன்னைக்கு தனியார் வங்கிகளும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப தனியார் வங்கிகளுடைய பங்களிப்பு என்ன? ஒரு அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கிக்கும் முழுமையா தனியார் மயமாக்கப்பட்ட வங்கிக்கும் ஏதாவது வித்தியாசங்கள், அதை எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 21 வங்கிகள் தான் அரசாங்க வங்கிகளா இருக்கு. அரசால் நேஷனலைஸ் ஆக்கப்பட்ட வங்கிகள், இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, ஸ்டேட் பேங்க் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, இது மாதிரி வங்கிகள். தனியார் வங்கிகள் தனியாக அதனுடைய பெயர்கள் வந்து தனியாகவே இருக்கும், நமக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும். உதாரணமா ஐசிஐசிஐ போன்ற வங்கிகள் அதெல்லாம் தனியார் வங்கிகள் தான். இப்போ ரிசர்வ் பேங்கினுடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்துட்டு தனியார் வங்கியோ அல்லது அரசு வங்கியோ எந்த விதமான வேறுபாடுகளே கிடையவே கிடையாது, நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. எதற்கு இதை சொல்றேன்னா, கல்வி கடன் நீங்க வந்து குறைவான அளவுல தான் நிர்ணயிக்கணும் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் ரிசர்வ் பேங்க் போட்டுச்சுன்னா அதை தனியார் வங்கிகளும் பின்பற்ற வேண்டும், அரசு வங்கிகளும் பின்பற்ற வேண்டும், புரியுதுங்களா? அடுத்தது விவசாய கடன் எடுத்துக்கிட்டா ஒரு குறிப்பிட்ட வங்கி இத்தனை சதவீதம் விவசாயத்திற்கு கடன் கொடுத்தே ஆக வேண்டும் என்று ரெண்டு பேருக்கும் சமமாக அந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நிர்ணயிக்கிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா அரசு வங்கி தனியார் வங்கி என்ற பிரச்சனை கிடையாது, எல்லா வகையான வங்கியிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் செயல்படும். அதுல ஒன்றும் ஒரு இது இல்லை, ஏன்னா ரெண்டுமே அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளாக தான் இருக்கு, ரெண்டுமே லைசன்ஸ் ஹோல்டர் தான், ரெண்டுக்குமே ஆடிட்டிங் வந்து ஆர்பிஐ தான் செய்யறாங்க. அந்த அளவுக்கு ரிசர்வ் வங்கியில மூலதனம் என்பது அரசாங்கத்திற்கு எப்போதும் பற்றாக்குறையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அரசாங்கம் எல்லா இடத்திலும் கிளைகள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தனியாருக்கும் அந்த லைசன்ஸை கொடுத்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஈக்குவலா இருக்கு, அரசு துறை வங்கிகளும் தனியார் துறை வங்கிகளும் ஈக்குவலா மக்களுக்கு செயலாட்டி கொண்டு இருக்கு. தனியார் வங்கிகள் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை.
தனியார் வங்கிகளுக்கு அல்லது அரசுடைமைக்கப்பட்ட வங்கிகளுக்கு என்ன மாதிரியான கடன் உதவி வந்து வழங்கிட்டு இருக்கு? ஒரு ரிசர்வ் வங்கிக்கும் அதன் கீழே அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு வணிக ரீதியான அரசுபூர்வமான ஒரு உறவு முறை இப்போதைக்கு இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லி ரெபோ ரேட் சொன்னோம் இல்லைங்களா. ரெபோ ரேட் அப்படிங்கிறது ரிசர்வ் வங்கி இந்த தனக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு வங்கியா இருக்கட்டும் தனியார் வங்கியா இருக்கட்டும் அவங்களுக்கு கடன் கொடுக்குது. எந்த வங்கியா இருந்தாலும் ரிசர்வ் வங்கியில இருந்து கடன் வாங்கிக்கலாம். அதற்கு இந்த ரெபோ ரேட் அப்படிங்கிற பெஞ்ச் மார்க் நிர்ணயிச்சிருக்காங்க இல்லையா, அந்த வீதத்துல கடன்களை எல்லோருமே வாங்கிக்கலாம். யாராரு கடன் கொடுக்கணும், எதுக்கு கடன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற கைட்லைன்ஸ் மட்டும் ரிசர்வ் பேங்க் கொடுத்துறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விவசாயத்துக்கு கடன் கொடுக்கணும், கல்வி கடன் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. அது போல ரியாலிட்டி லோன் கொடுக்கறது, தங்க நகைகளுக்கு கடன் கொடுப்பதை வங்கிகள் ரிசர்வ் பேங்க் அனுமதிக்கவே அனுமதிக்காது. வீட்டு கடன் கொடுக்கறத அனுமதிக்கும். எந்தெந்த வகையான கடன்களுக்கு நீங்கள் அதிகமாக கடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அதற்கு அதிகமான அதிகபட்ச நிதியுதவி வழங்குகிறது. வட்டியில இப்ப உதாரணத்துக்கு ஒரு நகர்ப்புறத்திலேயோ கிராமப்புறத்திலேயோ ஏழைகள் வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அரசாங்கமே ஆர்பிஐயே அந்த வட்டி வந்து குறைவான வட்டிக்கு கடன் கொடுக்க சொல்லி அவங்களுக்கு சொல்றாங்க. அந்த வட்டியே ஆர்பிஐ மானியமாவே கொடுத்துறாங்க. இதுதான் அவங்க ரிசர்வ் பேங்க் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு சமூக கடமையாக கருதுறோம்.
ஐயா, இந்த வங்கிகள்ல நம்ம பணம் சேமிக்கிறது, வட்டி விகிதங்கள், இந்த முறையை தாண்டி இன்னைக்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு நவீன முறைய எல்லா வங்கிகளும் இன்னைக்கு கடைபிடிக்கிறாங்க. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அப்படின்னா என்ன? நம்ம நேரடியாக பணம் இல்லாம நம்ம ஒரு மொபைல் செயலி மூலமாகவோ அல்லது ஏடிஎம் கார்டு மூலமாகவோ எப்படி பண பரிவர்த்தனை, பணம் பெறுதல் கொடுக்கல் அப்படிங்கிறது நிகழ்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இன்னைக்கு வந்து இந்த உலகத்திலேயே ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு மிகப்பெரிய புகழ்மிக்க ஒரு நிறுவனமா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்திய யூபிஐ சிஸ்டம். நம்ம பணம் பரிவர்த்தனை டிஜிட்டல்ல பண்றோம் இல்லையா, போன்பே வழியா பண்றோம் இல்லையா, அதுக்கு அடிப்படையா இருக்கிறது இந்த யூபிஐ தான். யூனிஃபைட் பர்சனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரிவர்த்தனை கட்டமைப்பை இந்தியா தான் உருவாக்கி இருக்கு, ஐ மீன் ரிசர்வ் பேங்க் தான் உருவாக்கி இருக்கு. இந்த யூபிஐ கட்டமைப்பை உலகத்தில் உள்ள மற்ற மைய வங்கிகள் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூபிஐ பரிவர்த்தனையுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நீங்கள் வங்கிக்கு செல்லாமலேயே நம் வங்கி கணக்கில் இருந்து ஒரு கணக்கில் இருந்து இன்னொரு கணக்கிற்கு மாற்றுவதற்கு இந்த யூபிஐ பரிவர்த்தனை பயன்படுகிறது. நம்ம எத்தனையோ இப்போ ஃபோன்பே சொல்றோம், கூகுள் பே சொல்றோம், எத்தனை வகையான டிஜிட்டல் பரிமாற்றங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது இந்த யூபிஐ தான். இந்த யூபிஐ தான் ரிசர்வ் பேங்க் ஆரம்பித்த ஒரு சிறப்பான பரிவர்த்தனையில அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல ஒரே ஒரு சிக்கல் மட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த பரிவர்த்தனையில கடன் கொடுக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் இதற்கென்று ஒரு செயலியை உருவாக்கிக்கிட்டு செயலி வழியா கடனை கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆர்பிஐ வந்து அதற்கான வேலைகளை இப்போ இறங்கியிருக்காங்க. ஏன்னா மக்கள் வந்து இந்த டிஜிட்டல் மூலமா வாங்கக்கூடிய கடன்கள் வந்து மிகப்பெரிய கடன் வலையில சிக்கிறதா தொடர்ச்சியா அரசாங்கத்துக்கும் ரிசர்வ் பேங்க்கும் புகார்கள் போயிட்டு இருக்கிறதுனால அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில பண்ணிட்டு இருக்காங்க. பரிவர்த்தனைகளை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 90% வரை மக்கள் வந்து யூபிஐயே ஃபாலோ பண்ணி பரிவர்த்தனை செய்யற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதுல உள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாம் களையப்பட்டு விட்டது. இந்த சில விஷயங்கள் மட்டும் இருக்கு. அதை பொதுமக்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறது என்னன்னா தயவு செய்து எந்த வகை கடனா இருந்தாலும் நேரடியா வங்கிக்கே போயிருக்கேன். வங்கியின் மூலமாக அந்த கடனை பெறுங்க, செக் மூலமா பெறுங்க. தயவு செய்து இந்த ஆப் ஓபன் பண்ணி கடன் வாங்குற முறையை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டோம்னா நமக்கு நம்ம நல்லது.
ஐயா, அதே போல நம்ம வங்கிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இன்னைக்கு எல்லாருமே இந்த வங்கிகளை வாங்குறதுக்கு அந்த ஏடிஎம் கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டை வந்து இன்னைக்கு பயன்படுத்துறோம். அந்த கார்டு குறித்து அதை எப்படி சிறப்பா பயன்படுத்தணும்னு எல்லா வங்கிகளுமே சொல்றாங்க. இருந்தாலும் கூட அந்த கார்டினுடைய நம்பர் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது, ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு ஏடிஎம் கார்டை எப்படி நம்ம முறையா பராமரிக்கணும், பாதுகாக்கணும், அதை எப்படி எளிமையா பயன்படுத்தணும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதுதான் ஏடிஎம் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு ஒரு சீக்ரெட்டான ஒரு சொத்து தான். அது அதை பற்றி விவரங்களை யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அதை ஃபாலோ பண்றது இல்ல. வேடிக்கையா சொல்லுவாங்க என்னன்னா ஏடிஎம் கார்டு மேலேயே அந்த பின் நம்பர் எழுதி வச்சிருக்காங்கலாம் இருக்கு. ஒண்ணு அது தவறு, அது மாதிரி செய்யவே கூடாது. இன்னொன்னு பின்ன வந்து பேங்க்ல நுழைஞ்சு ஏடிஎம்குள்ள நுழைஞ்சு பின்ன போடுறப்போ நம்ம கையை வந்து மேல வச்சு மறைச்சிக்கிட்டு நமக்கு தெரியற மாதிரி மற்றவங்களை வந்து பார்க்க முடியாத அளவுக்கு தான் அந்த நம்பரை போடணும். இன்னொன்னு எழுதி வச்சுக்க கூடாது, மற்றவங்கள்ட்ட அதை சொல்லக்கூடாது. நம்பரை போடுறப்ப கவனமா போடணும். ஏடிஎம் கார்டை வந்து நம்முடைய பொறுப்புலேயே முழுசா வச்சுக்கணும். ஏடிஎம் தொடர்பாக வரக்கூடிய ஓடிபி நம்பர்ல வந்து மற்றவர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் தெரிவிக்க கூடாது. இந்த விஷயத்த மட்டும் பண்ணிட்டோம்னா ஏடிஎம்ங்கிறது மிக மிக பாதுகாப்பான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம பாத்துக்கணும். ஏடிஎம் வாசல் உள்ள நுழையிறப்ப வேற யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாது. இரண்டாவது ஆளா ஒருத்தர் வந்து என்னாலும் தயவுச்சு நீங்க வெளியில போங்க சார், நான் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க போங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம பணம், நம்ம பாதுகாக்க வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏடிஎம் சிஸ்டம்ங்கிறது ஒரு அருமையான சிஸ்டம், அதை நம் அதனுடைய பாதுகாப்பு என்பது நம் கையில் இருக்கிறது. அதோட ஒரு முக்கியமான விஷயம், ஏடிஎம்ல நம்ம பயன்படுத்துற பின்ன வந்து ஒரு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 6 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வேலையும் செஞ்சிட்டோம்னா இது முழுமையான பாதுகாப்பான ஒரு பணப்பரிவர்த்தனை அம்சமா இருக்கும்.
இன்னைக்கு வங்கிகள்ல சேமிப்பு கணக்கு அப்படிங்கறது நம்ம தோங்கணும். இப்ப நம்ம வங்கிகளை பத்தி பேசும்பொழுது ஒருத்தர் ஒரு சேமிப்பு கணக்கை ஒரு வங்கியில தோங்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் அவர் வங்கியில சமர்ப்பிக்கணும், அல்லது ஒரு வங்கி ஒருத்தட்ட சேமிப்பு கணக்கு தோங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆவணங்களை எதிர்பார்க்கறாங்க, ஏன் அந்த ஆவணங்கள் ரொம்ப முக்கியத்துவமா இடம்பெறுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
வங்கியில வந்து சேமிப்பு தொடங்குவது என்பது இப்போது மிக மிக எளிதான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. வங்கிக்கு செல்லும் பொழுது அவங்க ஒரு விண்ணப்பம் தர்றாங்க, விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யணும், முக்கியமா அதோட ஆதார் கார்டை இணைக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. அதன் அடிப்படையா நம்ம மினிமம் எவ்வளவு அமௌண்ட் அவங்க கேட்கறாங்களோ பேலன்ஸ் ஒவ்வொரு வங்கிக்கும் ரூரலா அர்பனா அப்படிங்கிறத பொறுத்தவரை மாறும், அதுக்கு ஏத்த மாதிரியான நம்ம தொகையும் ஆதாரும் ரொம்ப நமக்கு முக்கியமானது. இன்னொன்னு, விண்ணப்பத்துல கணக்கு தொடங்க போகும் பொழுது வங்கியில ஏற்கனவே கணக்கு வைத்திருக்கிற ஒருவர் நமக்கு சாட்சியாக கையெழுத்துப்பட வேண்டும், நம்மளோட உறவினர்களையோ நண்பர்களையோ அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம், அதுதான் முக்கியமானது. இந்த டீட்டெயில்களை கேஒய்சி டீட்டெயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர், நம்மளை பற்றி நம்மை பற்றி வங்கிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கேஒய்சி சப்போர்ட்டாக எல்லாமே அந்த ஆதார் கார்டில் இருக்கு, அந்த டீட்டெயிலே வங்கிகளுக்கு போதுமானது, இது ஒன்று. இரண்டாவது, மாணவர்கள் கணக்கு தொடங்க வேண்டும் என்றால் ஒரு 500 பேர் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில 300 பேர் கணக்கு தொடங்கணும் அப்படின்னா வங்கிகள்கிட்ட போய் நம்ம மேனேஜரை பார்த்து ஐயா எங்க பள்ளியில எவ்வளவு பேருக்கு தோக்கணும் அப்படின்னா வங்கிகள் வந்து இங்கேயே கணக்கு துவங்கி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வசதிகள்லாம் இப்போ வந்துருச்சு. நம்ம வங்கி கணக்கை பொறுத்தவரை செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு 1 ரூபா கணக்கை வந்து பணத்தை போடுறது எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம அது செய்யலைன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிரமங்கள் ஏற்பட்டு வங்கிகள் நம்ம கணக்குலேருந்து கொஞ்சம் பணத்தை பிடிக்கிற மாதிரியான நிலைமை இருக்கு. அந்த தவிர்க்கணும் அப்படின்னா பணம் போடுவது எடுப்பது அப்படி மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் இது தாமதமானால், பணத்தை போடுறது எடுக்கிறது தாமதமாச்சுன்னா தான் இந்த கேஒய்சி ஒரு ப்ராப்ளமா அரைஸ் ஆகுது. கேஒய்சி இந்த நோய் ஒரு கஸ்டமர் ப்ராப்ளத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் நம்மளை கூப்பிடுவாங்க, மறுபடியும் கூப்பிட்டு புதிதாக கணக்கு தோங்குவது போலவே மறுபடியும் இந்த டீட்டெயிலாம் விண்ணப்பம் அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும், கேஒய்சி டீட்டெயில் கொடுக்கணும், சாட்சிகள் கொடுக்கணும், ஆதாரம் மறுபடியும் கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்ம அந்த கணக்கை வந்து புதுப்பிக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அது மாதிரி இல்லாம தினசரி ஒரு 2 மாசத்துக்கு 1 தடவை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கணக்கை, அவ்வளவுதான்.
நம்ம ரிசர்வ் பேங்குடைய சட்டத்திருத்தின்படி ஒரு தனிநபர் இத்தனை வங்கிகள்ல தான் தங்களுடைய சேமிப்பு கணக்கை வந்து துவங்கிக்கணும் அப்படின்னு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா, இல்ல ஒரு நபர் தன்னுடைய தேவைக்கேற்ப எத்தனை வங்கிகள் வேணாலும் தன்னுடைய சேமிப்பு கணக்கை துவங்கி பண பரிவர்த்தனைகளை செஞ்சுக்கலாமாங்க ஐயா?
எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம், அதுல ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. என்ன இப்போ நான் வந்து புதுக்கோட்டில் இருக்கேன், புதுக்கோட்டில் ஒரு வங்கியில ஒரு கணக்கு ஓபன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் மாறுதல் ஆகி வேற ஊருக்கு போயிட்டேன், நான் என்ன வழக்கமா என்ன பண்ணுவோம்னா அங்கே உள்ள ஒரு வங்கியில என்னுடைய கணக்கை தொடங்குவேன். இப்போ என்னன்னா அப்படி தொடங்க வேண்டியது இல்லை, இந்த வங்கியில இருக்கக்கூடிய அதே கிளையை நான் டிரான்ஸ்ஃபர் ஆன இடத்துல அதே இல்ல பயன்படுத்திக்கலாம், அதனால நிறைய கணக்குங்கிறது தேவையற்றது. இன்னொன்னு, நீங்க எந்த ஊர்ல எத்தனை அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் உங்களுடைய கணக்கு எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் வரும். ஒரு இப்ப இன்கம் டேக்ஸ் கணக்கு உள்ளவங்க அப்படின்னாக்க எல்லா வங்கிகளுடைய கணக்கும் ஒரே இன்கம் டேக்ஸ் தளத்துக்கு வந்துடும். அப்படிங்கிறப்போ நீங்கள் பல கணக்கு வச்சிருந்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி வங்கிகள் ஒரு இடத்துல இல்லைன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போது எந்த வங்கியில வேணாலும் எந்த வங்கி கணக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த பஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆகையினால் நம்ம ஒரே ஒரு கணக்கை மெயின்டைன் பண்றது நல்லது, அது பிரச்சனைக்கு இல்லாத விஷயமா இருக்கும். அப்படி இல்லைன்னா வேறு தேவைகள் பொருட்டு அல்லது 2 கணக்கு மட்டும் வச்சுக்கிட்டா போதுமானது, நிறைய வச்சிருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
ஐயா, இன்னைக்கு நம்மளுடைய இந்த ரிசர்வ் வங்கியினுடைய துவக்க தினத்துல வங்கிகள்ல நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருந்தது, முக்கியத்துவமா இருக்குது, ஏன் நம்ம இந்த வங்கிகள்ல சேமிக்கணும், பொதுவா நம்ம சாதாரணமா வீடுகள்ல வச்சு நம்ம சேமிக்கிறதுக்கும் வங்கிகள்ல புதிதா ஒரு கணக்குகள் தொடங்கி சேமிக்கிறதுக்கும் அது எந்த அளவுக்கு வங்கிகள்ல சேமிக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது, சேமிப்பதுடைய அவசியம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நிச்சயமா, சேமிப்பு என்பது அந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டிலேயே ஒரு உண்டியல வச்சு, மண் உண்டியல வச்சு சேமிச்சோம், இல்ல நமக்கு ஏதாவது ஒரு தோதான இடங்கள்ல வச்சு அந்த பணத்தை வந்து நம்ம வச்சிருந்தோம். அப்ப என்ன, அது ஒரு முதலீடு, நம்ம கையில வச்சிருக்கிற பணம்ங்கிறது ஒரு முதலீடு. நீங்க முதலீட்டை வந்து எப்பவும் தூங்க விடக்கூடாது, முதலீடு வந்து தூங்கக்கூடாது. அப்ப தூங்க விடாம என்ன சார் செய்யணும் அப்படின்னா அதை வங்கியில கொண்டே போடணும். வங்கி அதை என்ன மாத்துதுன்னா, நம்ம நம்முடைய முதலீ நம்முடைய சேமிப்பை முதலீடாக மாற்றுகிறது. நீங்க வந்து 100,000 ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க, நீங்க 100,000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு உங்களுக்கு முதலீடு செய்ய தெரியாது அல்லது தொழில் செய்ய தெரியாது, வங்கியில போட்டீங்கன்னா வங்கி அந்த வேலையை செய்யும், உங்களுக்காக செய்யும். அந்த இன்னொருத்தருக்கு அதை முதலீடா கொடுக்குது, ஒரு முதலீடு செய்து அதை உற்பத்தியாக மாற்றுகிறார், உற்பத்தி வருமானத்தை கொடுக்கிறது, வருமானம் வந்து மறுபடியும் சேமிப்பை உருவாக்குகிறது. இப்படியாக பொருளாதாரம் வந்து ஒரு மூலதன ஆக்கத்தை உருவாக்குகிறது. இந்த மூலதன ஆக்கம் சமூகத்தில் மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக விஷயமா இருக்கு. இப்போ பெரும்பாலும் யாரும் வீட்டுல சேமிக்கிறது இல்ல, மேக்சிமம் வங்கியில கொண்டே போட்டுறாங்க. ஆனா உங்களுக்கு வந்து குறைவான வட்டி வீதம் தான் வருது. ஏன்னா அது ஒரு சாதாரண சேமிப்பு கணக்குக்கு உங்களுக்கு அதிகபட்சமா 2.9% வரைக்கும் கொடுப்பாங்க, அதுதான் உங்களுடைய வட்டி, உங்களுக்கு வர்ற வட்டி. ஆனா வங்கிகள் வந்து அதை 9% வரைக்கும் முதலீட்டுக்காக கொடுத்து வங்கியும் லாபம் பார்க்கிறது, முதலீடு செய்தவர்களும் லாபம் பார்த்து கொடுக்கிறது, உங்களுக்கும் பத்திரமாக அதை பாதுகாத்து வைத்திருந்து உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வட்டி கொடுக்கிறது, இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சுழற்றி விடுகிறது. அது நமக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மை அளிக்கிறது.
ஐயா, இது வரைக்கும் இன்றைய ரிசர்வ் வங்கியினுடைய துவக்க தினத்துல ரிசர்வ் வங்கி அப்படின்னா என்ன, ரிசர்வ் வங்கி துவங்கப்பட்டதுடைய நோக்கம், அதனுடைய பணிகள், அதனுடைய அமைப்பு, ரிசர்வ் வங்கி பொதுமக்களுக்கு எப்படி தன்னுடைய பணிகளை சிறப்பா வழங்குது அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பா மிக தெளிவா இன்றைய ரிசர்வ் வங்கி துவக்க தினத்துல பல்வேறு அரிய தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்கினீங்க. புதுகை பண்புகளை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.
மிக்க நன்றி சார்.
நேர்களே, இதுவரை ரிசர்வ் வங்கியின் தோற்றமும் சேவைகளும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திரு ஈ ராஜநாராயணன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.